சபை வழங்கும் வாராந்த ஆன்மீக நிகழ்ச்சி.
நமச்சிவாய வாழ்க, நாடந்தாள் வாழ்க, இமை பொழுது மென்னெங்கில் நீங்காதாள் வாழ்க.
முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் செய்தருமா கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். இன்றைய நற்சிந்தனை: அழுக்கு துணிகளை நல்ல துணிகளோடு சேர்த்து கட்டுவதில்லை. சர்க்கரை என்று எழுதி காட்டினால் இனிப்பை உணர வைக்க முடியுமா? முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உண்மையை உணர முடியும். அனுபவமே நமக்கு நல்ல ஆசிரியராக வழிகாட்டுகின்றது. மற்றவர் மீது காட்டும் அன்பு நம்மை கட்டி போடுகிறது. ஆனால் கடவுளிடம் நாம் வைக்கும் அன்பு கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கலாம், புத்திசாலித்தனம் நிறைந்தும் இருக்கலாம், ஆனால் மன தூய்மை இல்லாவிட்டால் சிறிதும் பயனில்லை. ஆணவம் நம் கண்களை மறைத்துவிடும். தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்விலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாதவன் பாவகரமான வாழ்க்கை நடத்துகின்றான். அவனுடைய வாழ்வு மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடும். உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் காலம்தான். இதை ஒருவராலும் விலைக்கு வாங்க முடியாது. கல்வி அறிவு மட்டும் ஒருவனுக்கு பயன்படாது. அதனுடன் அனுபவ அறிவும் சேர்ந்தால்தான் கல்வியின் முழு பயனை நாம் அடைய முடியும். தாயை நாடும் குழந்தை போல இறைவனை அன்புடன் நேசிக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது இதயம் கனிந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாத மனிதன் மிருகத்திற்கு சமன். பிறவி பயன் பெற மனதை அன்பால் நிரப்புங்கள். பஜனையும் பூஜையும் வெறும் கடங்களாக சடங்காக இருக்கக்கூடாது. உள்ளமொன்றி ஒருமித்த சிந்தனையுடன் கடவுளை வணங்க வேண்டும். தீயவர்களை தவிர்த்தால் மட்டும் போதாது. நல்லவர்கள் கூடியிருக்கும் சத்சங்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உலகிற்கே சேவை செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் சேவை செய்ய வேண்டும். கடவுளை வணங்காவிட்டால் தண்டிக்க மாட்டார். வணங்கினால் உனக்கு நன்மை கிடைக்கும். எப்படி? ஆற்றில் குளித்தால் நன்மை ஆற்றுக்கல்ல, அதுபோல கடவுளை வணங்கினால் நன்மை கடவுளுக்கல்ல. பல பேர் கூடி கையெழுத்திட்ட விண்ணப்பத்தை அதிகாரிகள் உடனடியாக கவனிப்பர். அதுபோல பல பேர் கூடி பிரார்த்தனை செய்தால் அந்த விண்ணப்பத்தை கடவுள் உடனே கவனிப்பார். கடவுள் உணர்வு இல்லாதவர் எவ்வளவு பெரிய அர்ஜனாக இருந்தாலும் அவன் விலங்காகத்தான் கருதப்படுவான். அறம் என்னும் நீரில் நீராடி வாய்மை என்ற வாசனை திரவியத்தை பூசிக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் முகம் பேரொளியால் பிரகாசம் பெறும். ஆக்கம் மதாலய பிரதம குரு வேதாக மாமணி ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று. Thank you. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். முருகன் அடியார்களே, ஸ்கந்த சஷ்டி கடந்த வியாழக்கிழமை 8ஆம் தேதி ஆரம்பமாகி இம்முறை தொடர்ந்து 6 நாட்களும் பிற்பகல் 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி சனிக்கிழமை, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 12ஆம் தேதி திங்கட்கிழமை, அதனைத் தொடர்ந்து நவம்பர் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி 6ஆவது நாள் சூரன்போர் தினமாகும். ஆகவே இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்த நாள் அதாவது நவம்பர் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணிக்கு பாரண பூஜை நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் அடியார்கள் புதன்கிழமை 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைபெறும் பாரண பூஜையில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய நாள் அதாவது நவம்பர் 14ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம் என்பதையும் அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே அன்றைய தினம் பிற்பகல் 6 மணிக்கு நடைபெறும் திருக்கல்யாணத்தில் பங்கு பற்றி இறையரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். மற்றும் எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவ நிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது கந்த சஷ்டி சிறப்பு நிகழ்ச்சி. சஷ்டி விரதம் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின்பு அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6 நாட்களான சஷ்டி திதி வரையான 6 தினங்களும் நோக்கப்படுகின்றது. இது முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பு தினமாகும். இவரிடம் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஆரம்பமாகி 31ஆம் தேதி முதலாம் தேதி 6 நாட்கள் நடைபெறுகின்றது. அறியாமை என்னும் அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற பரம்பொருளின் முக்தி பேரருளை அடைவதற்காக சைவப் பெருமக்களால் அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் தலையாயது கந்த சஷ்டி விரதம். முருகனுக்குரிய விரதங்கள் 3, அவையாவன வெள்ளிக்கிழமை, கார்த்திகை, கந்த சஷ்டி விரதமாகும். வல்வினை நீக்கி வரம்பினை போக்கி செல்வமும் செல்வாக்கும் தந்து அழகும் அறிவும் தந்திடும் வள்ளி மணாளனை வடிவேலனை வழிபடும் விரதங்களில் மிகவும் சிறந்தது இந்த கந்த சஷ்டி விரதமாகும். அனாதியாகவே செம்பில் களிம்பு போன்று ஆன்மாக்கள் ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆன்மாக்கள் இந்த பூவுலகில் பிறந்ததன் நோக்கம் சகல இன்பங்களையும் அறவழியில் அனுபவித்து இறுதியில் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலையில் இறைவனுடன் இரண்டறக் கலந்ததற்கேயாகும். எனவே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தமது கண்ம வினைகளை மிக விரைவில் அறுத்து ஆன்மாக்களின் இறுதி லட்சியமாகிய மோட்சத்தினை இலகுவில் அடையலாம் என்பது ஐதீகம். ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலங்களை மட்டுமன்றி 6 வகை எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பிலாற்றல் தன்வயமுடைமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய தேவகுணங்களை நிலைநாட்டுவதால் ஒப்பரும் விரதம் என கந்த சஷ்டி விரத மகிமை பற்றி கந்த புராணம் மிகவும் சிறப்பாக புகழ்ந்து பேசுகின்றது. இவ்விரதம் எல்லா முருகன் ஆலயங்களிலும் அதி விசேட அபிஷேக ஆராதனைகள் பூசைகள் நிறைந்த பக்தியான விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. அத்தோடு சூரன்போர் காட்சியும் மிக சிறப்பாக நிகழ்வு வருகின்றது. முருகன் ஆலயத்தில் பக்தர்கள் உண்ணா நோன்பிருந்து பக்தி சிரத்தையுடன் முருகனை நினைந்துருகி வழிபட்டு தியானத்திலும் பஜனை செய்வதிலும் கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம் ஓதுவதிலும் கந்த புராணம் பயன் கேட்பதிலும் தம்மை ஈடுபடுத்தி முருகனர்கள் வேண்டி நிற்பார்கள். அத்துடன் விரத முடிவான தினமான சஷ்டி தினம் சூரன்போரில் முருகன் வீசும் வேல்குறி தவறாது சூரனின் சகோதரர்களான யானை முகம் கொண்ட தாரகன், சிங்க முகம் கொண்ட சிங்கன் களத்தில் வீழ்ந்த தலைகள் சாய்வதும் பல மாயைகள் செய்து போர் புரிந்து கடைசியாக நடுக்கடலில் மாமரமாய் நின்ற சூரன் பதுமனை சங்காரம் சங்கரன் மகன் சட்டியில் மா வறுப்பதை சங்கரன் புதல்வராகிய முருகப்பெருமான் சஷ்டி திதியிலே மாமரமாகத் தோன்றிய சூரனை இரண்டாகப் பிளந்து சாங்காரம் செய்யும் காட்சியைக் கண்டு செய்வதையும் தரிசித்து தம் வினை போக்க பக்தர்கள் காதலாகி கசிந்துருகி நிற்கும் காட்சியும் கண்கொள்ளா காட்சிகளாகும். கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கன்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயா மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் ஆணவம் கன்மம் மாயை என்ற அசுர சக்திகளையெல்லாம் அழித்து நீங்காத சக்தியை கலியுக வரதனா முருகப்பெருமான் நிலைநாட்டிய உன்னத நாளே கந்தசஷ்டியாகும். கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து விழித்து பசித்து இருக்க வேண்டும். உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதமாகும். உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்தபெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழியமைப்பதே இந்த விரதத்தின் பெறுபேறாக அமைகின்றது. கந்தசஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போர்க்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமான் பேரருள் கிட்டும். சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோர்க்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகமாகும். சகல செல்வங்களையும் சுக போகங்களையும் தரவல்ல இந்த விரதம் புத்திர லாபத்துக்குரிய சிறப்பான விரதமாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கேற்ப கந்தசஷ்டியில் விரதமிருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் கரு உண்டாகும் என்பதும் கந்தசஷ்டி விரதத்தை முறையாக கைக்கொள்வதால் அகப்பை எனும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் பக்தி என்னும் பாதையால் எழுந்த அமைதியும் அமையும் என்பது மறைபொருள்களாகும். அறிவு வளர்ச்சிக்கு விஞ்ஞானம் உதவுவதைப் போன்று மன வளர்ச்சிக்கு சமயம் அடிகோலுகின்றது. இறைவன் ஒருவன், அவன் மக்களின் தந்தை என்றெல்லாம் போதிப்பதன் மூலம் அன்பு சகோதரத்துவம் போன்ற ஜீவ ஊற்றுக்களை அருளி மக்களின் வாழ்வு நலம் பெற சமயம் உதவுகின்றது. நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அடக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் யுகந்தோறும் இறைவன் அவதாரம் செய்தருளுகின்றான். தனு கரண புவன போகங்கள் அனைத்தையும் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் இறைவனது இடையறாத திருவிளையாடல்கள். இறைவனை உணர்ந்து அவனை சரணடைந்தால் அழிவில்லாத பேரின்பம் அடையலாம் என்பது சமயங்கள் காட்டும் பேருண்மை. இறைவனது திவ்ய அவதாரத்தையும் செயலையும் யாரொருவர் உள்ளபடி அறிகின்றார்களோ அவர்கள் மீண்டும் பிறவாமல் இறைவனே அடைந்து விடுகின்றார்கள் என்று கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியிருக்கின்றார். தெய்வ அவதாரங்களில் தீய சக்திகளை அடக்கி நல்லவர்களை காத்தார்கள் என்றால் இந்த செயல்கள் தீமைகளை நீக்கி நன்மைகளையே செய்து மக்கள் உய்ய வேண்டுமென்று போதிப்பதற்கே நிகழ்ந்தன என உணர்ந்து பக்தியுடன் வாழ்ந்து இகபர நலன்களை அடைய முயல வேண்டும். இத்தகைய அவதார ரகசியத்தை விளக்கி மக்கள் உய்வதற்கு உகந்த பெரு வழிகளை விளக்கி காட்டுவதே ஆறுமுக பெருமானின் அவதாரம். வசிட்டமா முனிவர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சஷ்டி விரத மகிமையையும் வரலாற்றையும் விதிமுறைகளையும் உபதேசித்த பெருமையுடையது. அரசர்கள், தேவர்கள், முனிவர்கள் பலரும் இந்த விரதம் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை பெற்றதோடு இம்மை இன்பம் மர்ம இன்பம் ஆகியவற்றை பெற்றனர். இந்த விரதம் தொடர்பான புராணக் கதையை பார்ப்போம். பிரம்மாவிற்கு தக்கன் காசிபன் என்னும் இரு புதர்வர்கள் இருந்தார்கள். இவர்கள் தக்கன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்த போதிலும் இறுதியில் சிவனால் தோற்றுவிக்கப்பெற்ற வீரபத்திர கடவுளால் கொல்லப்பட்டார். காசிபனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடம் இருந்து மேலான சக்தியை பெற்றான். ஒரு நாள் அசுரர்களின் குருவாகிய சுக்கிரனால் நவக்கிரகங்களுள் வெள்ளியாக கணிக்கப்படுபவர், ஏவப்பட்ட மாய என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமை எல்லாவற்றையும் இழந்தான். இதனைத் தொடர்ந்து காசிபனும் மாய என்னும் அசுரப் பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகத்துடன் கூடிய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகத்துடன் கூடிய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டின் உருவத்தில் இருவரும் இணைந்து ஆட்டு தலையுடன் கூடிய அசமுகி என்னும் அசுரப் பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த நால்வரும் ஆணவ மிகுதியால் அகங்கார மமகாரம் செருக்கு கொண்டு காணப்பட்டனர். சூரபதுமன் சிவனை நோக்கி கடந்தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 108 அண்டம் அரசாளும் பரத்தையும் இந்திரஜாலம் என்னும் தேரையும் சிவன் சக்தி அன்றி வேறொரு சக்தியாலும் அழிக்க முடியாது என்னும் வரத்தையும் பெற்றிருந்தான். இந்த வரத்தினை பெற்ற சூரன் முதலானோர் தம்மைப்போர் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களையும் சிறையிலிட்டு சொல்லுனா துன்பங்களை கொடுத்து அதர்ம வழியில் ஆட்சி செய்தார்கள். அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர். இறைவனும் அவர்கள் மேல் திருவுளம் கொண்டு அவர்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றும் நோக்குடன் தனது நெற்றிக் கண்களை திறக்க சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் ஆகிய 5 முகங்கள் உண்டு. இவை தவிர ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோமுகம் மனம் என்ற 6வது முகமும் உண்டு. அவைகளிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்திச் சென்று வண்ண மீனினம் துள்ளி விளையாடும் தன்மலர் நிரம்பிய சரவணப் பொய்கையில் தாமரை மலர்களின் மீது சேர்க்கப் பெற்றன. அந்த தீப்பொறிகள் 6 உலகின் பொன்னெல்லாம் உருக்கி வார்த்ததென 6 குழந்தைகள் தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் சீராட்டி பாலூட்டி வளர்த்து வரும் வேளை அகிலலோக நாயகி பார்வதி தன் மைந்தர்களை அன்புடன் கட்டி அணைத்திட அவை யாவும் ஒரு திருமேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 12 திருக்கரங்களுமுடைய ஒரு திருமுருகனாக தோன்றினன் உலகம் உய்ய. 6 முகங்களும் 12 திருக்கரங்களுமுடைய திருவுருவை பெற்றமையால் 6முக சுவாமி என பெயர் பெற்றார். இந்த 6 திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் என்னும் 6 குணங்களையும் குறிக்கின்றன. பிரணவ சொரூபியான முருகப்பெருமானிடம் காக்கும் கடவுளான முகுந்தன் அளிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் தெய்வமான கமலோத்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடக்கம். 6முகன் சிவாக்கினியில் தோன்றியவன். அதனால் 6முக சிவம் சிவமே 6முகம் எனப்படுகின்றது. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மாதியரை அளிக்க போர் புரிந்து திருவிளையாடலையே நாம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடுகின்றோம். சூரபத்மனின் ஒரு பாதி நான் என்கின்ற அகங்காரம், மற்றொரு பாதி எனது என்கிற மமகாரம். 12 கைகளும் 6 திருமுகமும் கூடிய அழகின் அழகாய் தேவசேனாதிபதியாய் தேவரும் முனிவரும் வாழ்த்த சர்வ சத்தியாம் பார்வதி தந்த தனிப்பெரும் ஞானவேலை சக்தியாக கொண்டு சூரபன்மனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டுச் சென்றார். அவர்களுடன் முருகப்பெருமான் மேற்கொண்ட போர் ஐப்பசி திங்கள் வளர்ப்புறையில் 10 நாட்கள் நடைபெற்றது. முதல் 4 நாட்களில் சூரபத்மனைச் சேர்ந்த வீரர்களை அழித்து அவனது பலத்தை துவம்சம் செய்தார். தாரகனையும் அவனுக்கு துணை நின்ற கிரளஞ்சத்தையும் பிளந்து சிங்கமுகனை அழித்து பின் சூரனின் சேனை அழித்த போதும் சூரபத்மனின் ஆணவம் அழிய இல்லை. அதனால் முருகன் தன் திருப்பெரு வடிவம் அதாவது விஸ்வரூபம் காட்டி எல்லாம் வல்ல பரம்பொருள் தாமையென பரமேஸ்வர வடிவம் காட்டி சிவனும் அவன் மகனும் மணியும் ஒலியும் போல ஒருவரே என்று உணர்த்தியும் தன் தன்மை மாறாது மாயைகள் பல புரிந்து போர் செய்யலானான். கடைசியாக நடுக்கடலில் மாமரமாய் நின்ற சூரபத்மனை முருகன் தன் வேலாயுதத்தால் இருகூறாக்கினார். ஆணவம் அழியப்பெற்ற சூரன் தம் தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து ஏற்றுக் கொள்ளும்படி மன்றாடி வேண்டி நிற்க அவை இரண்டையும் முருகன் தன் அருளால் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியிலும் தன்னுடன் பிணைத்துக் கொண்டார். ஞானசக்தியான வேலின் தாக்கத்தால் ஆணவ மலம் வலியிழந்து ஆன்ம பரம்பொருளின் திருவடி அடைந்ததெனும் மறைபொருளை உணர்த்த அனுஷ்டிக்கப்படும் விரதமே கந்த சஷ்டி விரதம். இந்த அருட்பெருண் கருணைச் செயலை வியந்து இப்போர் நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாத வளர்ப்புறை முதலாறு நாட்களையும் விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவரும் நோற்று வந்தனர். இதுவே ஸ்கந்த சஷ்டி என்ற நாமத்தோடு நாம் அனுஷ்டிக்கும் விரதமாகும். அடியார்களே, சிறப்பு நிகழ்ச்சி கந்த சஷ்டி விரதம் கேட்டீர்கள். சைவ நீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.